புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை சார்லஸ் நகர் கவிஞர் கவின் பாரதி அவர்கள் படித்ததில் பிடித்தது என்ற தலைப்பில் சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். நேயர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேறதுக்கு படிப்பு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதே போல் புத்தக வாசிப்பு அப்படிங்கிறது மிக மிக ஒரு வாழ்க்கை பயணத்தில் வந்து நம்மளுடைய தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு விஷயம் புத்தகம். புத்தக வாசிப்புனால பல தகவல்களையும் பல நல்ல விஷயங்களையும் நம்ம வந்து அறிந்து கொள்ளக்கூடிய விதமாக புத்தக வாசிப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. ஒவ்வொருத்தரும் தாங்களுக்கு பிடித்தமான புத்தகங்களை படித்து அதில் பல விஷயங்களை நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. தனக்கு தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் பல பேருக்கு விவரங்களையும் எடுத்து கூறி இந்த புத்தகம் நல்லாயிருக்கு, இதை படித்து பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. அந்த வகையில் தனக்கு படித்ததில் பிடித்தது அப்படிங்கிற வகையில் தான் படித்த புத்தகத்தில் உள்ள நல்ல தகவல்களை கவிஞர் ஒருத்தர் நம்மளோட பகிர்ந்து கொள்ள இருக்காங்க. நம்ம கேட்கலாமா? மேடம் வணக்கம். மேடம்,
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் கவிஞர் கவின் பாரதி. இன்னைக்கு நம்ம ஒரு புக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் பொதுவாகவே உலகத்திலே ரொம்ப வியந்து பார்க்குற விஷயங்கள் என்னென்னா, நம்ம படிக்கிற புத்தகங்களும் நம்மளை சுற்றி இருக்க இயற்கையும் தான். ஏன்னா நம்ம வாழ்ந்துட்டு போனாலும் அடுத்த தலைமுறையினருக்கு நம்ம எப்படி வாழ்ந்தோம், அந்த காலத்தில் அரசர்கள் எப்படி இருந்தாங்க, நம்ம முதல்ல இந்த உலகத்துக்கு எப்படி வந்தோம், இது எல்லாமே வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு போதுன்னா அது எது மூலியமாக பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தின் மூலியமாக தான். அதனால அதை பத்தி தான் இங்க உங்ககிட்ட பகிர வந்திருக்கேன்.
நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் மறக்க முடியாத ஒரு விஷயமும் அழியாத ஒரு சொத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து புத்தகங்கள். ஒரு எழுத்து வடிவமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம மூளையில பதிஞ்சு அது வந்து எந்த காலங்களும் அழியாத ஒரு விஷயமா இருக்கு. இந்த காலகட்டத்தில் புத்தகம் இது டிவியாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களா எத்தனையோ சினிமா இது போல பல்வேறு விஷயமான விஷயங்கள் இருந்தாலும் புத்தகங்கள் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்து முன்னேறதுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இதை பற்றி பல விரிவான தகவலாக சொல்கிறாங்க, அதை பற்றி நீங்கள் தொடரலாமே.
ஒவ்வொரு எழுத்தாளர்களுமே அவங்களோட படைப்பில் பார்த்தோன்னா அவங்க வாழ்க்கையை சந்தித்த சில விஷயங்களையும் இந்த சமூகத்துக்கு அவங்க எழுத்து மூலயமா நிறைய கருத்துக்களை தான் சொல்லிட்டு வராங்க. அதில் எனக்கு ரொம்பவே நான் வியந்து பார்த்த ஒரு எழுத்தாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எழுத்தாளர் லதா. அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய பெண்ணியவாதின்னு தான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவங்கள்ட்ட உள்ள ஒரு ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன்னா அவங்க பெண்களுக்கு மட்டுமே பேசிக்க மாட்டாங்க, நம்ம கூட இருக்க எல்லா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும்னு எல்லாருக்குமே பொதுவாக தான் நிறைய கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க. அவங்களோட கழிவறை இருக்கை புத்தகத்தை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும். உண்மையிலே நம்ம சமூகத்தையே ஒரு புரட்டி போட்ட புத்தகம் தான் அந்த புத்தகம். அந்த புத்தகத்துக்கு சொந்தக்காரங்க தான் நம்மளோட எழுத்தாளர் தான். அவங்களோட அடுத்த புத்தகம் தான் இந்த பார்வை வழி பயணம். உண்மையிலே சொல்லப்போனால் நான் இப்போ நிறைய இடத்துக்கு போகிறேன், நான் நிறைய பேசுகிற இடத்துலலாம் இந்த புத்தகத்தை தான் பரிந்துரைக்கிறேன். ப்ளஸ் நானும் இப்போ நிறைய பேருக்கு இந்த புத்தகத்தை தான் ஒரு அன்பு பரிசாக கொடுக்குறேன். ஏன்னா இந்த புத்தகத்தை படித்தாலே போதும், வாழ்க்கைனா முதல்ல என்ன, வாழ்க்கை வந்து ரொம்ப பெருசில் சிறுசும் இல்லை, வாழ்க்கைங்கிறது நம்மளோட தனித்தன்மையை வெளிக்காட்டிட்டு நல்ல வழியில் வாழ்ந்துட்டு நம்ம பாட்டு சந்தோஷமாக இருக்க தான் ஒரு எளிமையான வாழ்க்கையை பற்றி இவங்க நிறையவே சொல்லியிருப்பாங்க. அதில் இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா 53 டாபிக்ஸ் இருக்கும். 53 டாபிக்ஸ்னால் அந்த 53லையுமே இந்த சமூகத்துக்கு தேவையான கருத்துக்கள் தான் இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட்டு எப்படி ஆரம்பிப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஆணும் பெண்ணும் சமமில்லை தான் ஆரம்பிப்பாங்க. அதாவது என்னன்னா ஆண்களும் பெண்களும் ஈக்குவல் இல்லை. எல்லாருமே நம்ம சொல்லுவோம் ஆண் பெண் ஈக்குவல் தான், அப்படிதான் நிறைய பெண்ணியவாதிகள் பேசி பார்த்துருப்போம். ஆனால் இவங்க அதுக்கு மாறாக சொல்லிப்பாங்க. இந்த டாபிக் பார்த்ததான் எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. இவங்க என்ன தான் அதில் சொல்லியிருக்காங்க, அதாவது இவங்க அதில் என்ன சொல்றாங்க, ஒரு கூட்டத்தை சார்ந்தே சொல்லாதீங்க, பெண்களுக்கு ஒரு இண்டிவிஜுவலிட்டி இருக்கு, ஆண்களுக்கு ஒரு இண்டிவிஜுவலிட்டி இருக்கு, அவங்களையே நீங்கள் வந்து ஒரு ஆப்போசிட்டாக பார்த்து போட்டியாக இது பண்ணணும், அவங்கவுங்க விதத்தில் அவங்கவுங்க தனித்திறமை வாய்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது எனக்கு உண்மையிலே ரொம்ப வந்து கவர்ந்துச்சு. ஆணாதிக்கம்னு சொன்னாலே நம்ம வந்து ஆண்களை தான் நம்ம வந்து தப்பாக சொல்லுவோம். ஆனால் ஆணாதிக்கம்ங்கிறது வந்து ஆண்களால் வரப்படல, நம்மளை வளர்த்த பெண்கள், அதாவது சில வீட்டில் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் ஆணாதிக்கத்துக்கு வந்து முக்கியத்துவமாக கொடுக்குறாங்க. ஸோ நம்ம இதில் ஆண்களை மட்டும் சொல்லக்கூடாது, இல்லை பெண்களுக்கும் பங்கு இருக்குங்கிற ஒரு முக்கியமான குறிப்பை கூட சமுதாயத்துக்காக அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம நிறைய பேர் வாழ்க்கையை சாதிக்கணும், நம்ம நிறைய பண்ணணும்னு ஆசை இருக்கும், பட் நம்ம 4 பேருக்காக பயப்படுவோம். நம்ம எதாவது பண்ணிட்டால் இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கே நம்ம பயப்படுவோம். அதை தான் இவங்க அழுத்தி சொல்லுவாங்க, அந்த 4 பேத்துக்கு பயப்படாதீங்க. அந்த நாலு பேர் இன்னைக்கு உங்களை பற்றி பேசுவாங்க, நாளைக்கு போயிட்டீங்கன்னா நாளைக்கு வேற யாரும் வந்தாங்கன்னா அந்த டாப்பிக்கை பற்றி பேசுவாங்க. ஸோ உங்களுக்கு எது நல்ல வழி தெரியுதோ அந்த வழியிலே நடங்க, யாரை பற்றியும் யோசிக்காதீங்கன்னு தான் இவங்க இந்த புக்கில் அழுத்தி சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் என்னன்னா, நம்ம பெண்களையும் சரி ஒரு பெண் குழந்தையும் சரி ஒரு அலங்கார பொருளாகவே வளர்ப்போம். நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும், நல்லா இது பண்ணிக்கணும், நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறது வேற, ஒரு அலங்காரமாக பார்க்காதீங்க. அவங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுங்க, படிப்பை சொல்லிக் கொடுங்க, நிறைய அவங்களுக்கு வந்து எப்படி சொல்ற டிஃபரன்ஸ் சொல்லிக் கொடுங்க இப்படின்னு நம்மளுக்கு நிறைய அட்வைஸ் இந்த புக்கில் சொல்லுவாங்க. அதுக்கு மேலே இன்னொன்று எனக்கு ரொம்ப கவர்ந்தது என்னன்னா, சுயமரியாதை. அதாவது பெண்களை வந்து எல்லா வீட்லையும் இப்போ படிக்க வைக்கிறாங்க, நல்ல ஒரு பொசிஷன் கூட்டிகிட்டு போயிறாங்க. ஆனால் மேரேஜ்னு வந்துட்டாலே அந்த பொண்ணுங்களே வந்து எனக்கு இது செய்யுங்க அது செய்யுங்கன்னு நிறைய நம்மளே டிமாண்ட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அதில் உங்கள் சுயமரியாதை காட்டுங்க. அந்த செலவு கூட நீங்கள் சம்பாரிச்சு சேருங்க, அப்படி இண்டிவிஜுவலாக வாழுங்க. அதாவது இந்த புக்கில் ஃபுல்லாகவே ஒரு இண்டிவிஜுவாலிட்டி தனித்துவமாக இருங்கன்னு தான் இவங்க அழுத்தி சொல்லியிருப்பாங்க. இன்னும் என்ன மட்டும் இல்லை, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஆண் நண்பர்களை என்ன கவர்ந்துச்சுன்னா, இதில் ஒரு நான் கூட ஸ்டேட்டஸ் வச்சேன், அதில் எல்லாருமே இந்த புக்கை பற்றி கேட்டது என்னென்னா, ஆணுக்காவது இந்த சமுதாயத்தில் சுதந்திரம் இருக்கா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஏன்னா பொண்ணுங்களை எப்படி இந்த சமையறை வச்சு ஒரு டாமினேட் நடக்குதோ, அது மாதிரி ஆண்களுக்கு இந்த ஜாப் வச்சு, அதாவது உத்தியோகம் தான் புருஷ லட்சணம் அந்த மாதிரி நம்ம சொல்லியே ஆண்களுக்குமே பிடிக்காத வேலையிலேருந்து கடைசி வரைக்கும் அந்த குடும்பத்துக்காக அவங்க பிடிக்காத வேலைக்கு போய் அவங்கள அவங்களே இழக்கிறாங்க. அந்த பாயிண்ட்டையும் இந்த இடத்துல அதாவது பொதுவாக பேசியிருப்பாங்க, பெண்களுக்கு மட்டுமே பேசாமல் ஒரு ஆண் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவங்க ஆண்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவங்க பேசியிருப்பாங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன், இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இந்த புத்தகத்தை படிங்க. கண்டிப்பாக 126 பக்கத்தில் ஒரு 24 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த பாயிண்ட்டை படித்தாலே போதும், நம்மளுக்கு எல்லாத்துக்குமே விட கிடைச்சிரும். அதை கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் போய் படிங்க. இவங்க குழந்தைகளுக்கும் சொல்லியிருப்பாங்க, குழந்தைகள் எப்படின்னா சின்ன வயசுலேருந்தே ஒரு இயல்பாக தான் வளர்ந்துட்டு இருப்பாங்க, நம்ம தான் அவங்களை நிறைய இடத்துல ஃபோர்ஸ் பண்ணுவோம். இதில் அவங்க அழகாக சொல்லியிருப்பாங்க, இப்போ ஒரு குழந்தை நம்ம வச்சுருக்கோம், நம்ம குழந்தைய அது ஒருத்தவங்க இடத்துல போகலன்னா நம்ம ஃபோர்ஸ் பண்ணி கொடுப்போம். பார்த்தீங்களா, மாமா கிட்டே போ, அத்தைக்கிட்ட போ, நம்ம ஃபோர்ஸ் பண்ணி கொடுப்போம். ஆக்சுவலாக அதுவே தப்பு, அவங்களுக்கு இயல்பாக விடுங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு ஃபோர்ஸ்னால நிறைய பேர் பார்த்து சின்ன வயசில் ஒரு பயம் வரும். ஏன்னா அவங்க நிறைய சைக்காலஜியும் படிச்சிருக்காங்கல்ல, அதான் எழுத்தாளர்ல தான் அவங்க. ஸோ அவங்க புக்ஸு படிக்கிறப்ப நம்மளுக்கே தெரியும், நிறைய மன ரீதியாக தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த புக்கை கண்டிப்பாக படிக்கணும். அடுத்து வந்து அவங்க கடைசியாக முடிக்கிறதே வந்து, தனி மனித சிந்தனையோடு இருங்க. எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கை தான் இருக்குது, அதுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க, உங்களோட இண்டிவிஜுவலிட்டியை கடைசி வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் காட்டிட்டு போங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. உண்மையிலே இந்த புத்தகம் ரொம்பவே ஈர்த்திருக்கு, கண்டிப்பாக எல்லாருமே படிங்க.
எழுத்தாளர் லதா வந்து அவங்க வந்து சமூக நோக்களவில் வந்து ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் அவங்களுடைய நோக்கங்களை எந்த அளவுக்கு மனதளவில் புரிஞ்சுக்கிட்டு ஒரு எழுத்து வடிவமாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி விரிவான வகையில் எடுத்து சொன்னீங்க. அதே நேரத்தில் நீ அடுத்த புத்தகம் சம்மந்தமான வகையில் படித்து நீ என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, என்ன சொல்ல வரீங்க, அதை பற்றி சொல்லலாமே.
அடுத்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ராணி மங்கம்மாள், அவங்க கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு சமூக ஆர்வலராகவும் இருக்கேன், நான் அதனால நிறைய சைக்கட்ரிக் டாக்டர்கிட்ட பேசுகிற வாய்ப்புகள் எனக்கு கிடச்சிருக்கேன். அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்களை விட பெண்களுக்கு தான் மன தைரியம் ரொம்ப ஜாஸ்தி. ஆண்கள் வந்து உடல் தைரியத்தில் கூட இருந்தாலும் மன தைரியம் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சர்வே எடுத்து பார்த்தா பெண்களுக்கு தான் இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் ராணி மங்கம்மாள் அவங்களோட கதையும் இருக்கும். நம்ம இப்போ மதுரைக்கு போனாலே இவங்களை பற்றி தான் அங்கே எல்லாருமே பேசுவாங்க. சுமார் 250 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க. இப்போ மதுரையில் இருக்க சாலையாக இருக்கட்டும், மங்கம்மாள் சத்திரமாக இருக்கட்டும், நிறைய தர்மசாலைகளுக்கு இவங்க தான் நிறுவியிருக்காங்க. ஆனால் இப்போ என்ன ரொம்ப வேதனையாக இருக்குன்னா, நிறைய வதந்திகள் இவங்களை பற்றி பரவிருக்கு. அந்த காலத்துலேருந்தே ஒரு கரெக்டான தகவல் இல்லை, அதுக்காக தான் இந்த புத்தகங்களை எல்லாமே படிக்க சொல்கிறோம். புத்தகத்து மூலியமாக தான் நமக்கு நிறைய கிடைக்குது, ஏன்னா கெட்டதாக இருக்கட்டும் நல்லதாக இருக்கட்டும் சீக்கிரமாக பரவிடும். ஸோ அதனால தான் இந்த காணொலி மூலியமாக ராணி மங்கம்மாள் பற்றி உங்கள்கிட்ட பகிர வந்திருக்கேன். லிங்கம நாயக்கன், ராணி மங்கம்மாவோட அப்பா லிங்கம நாயக்கன் யாரும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வீரர். ஸோ இவர் வந்து ரொம்ப நிறைய தான தர்மங்கள்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் இவருக்கு வந்து ரொம்ப காலமாக குழந்தைகள்னே இல்லவே இல்லை, அதாவது புத்திரர் இல்லாததுனால இவர் ரொம்ப சோகமாக இருந்தார். ஸோ கடவுளை வேண்டிக்கிட்டு ஒரு கடவுள் கொடுத்த அருளாக பிறந்தவங்க தான் யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம ராணி மங்கம்மா அவங்க. ராணி மங்கம்மாவில் அவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே நிறைய வீர கதைகளை சொல்லி சொல்லி தான் வளர்த்துருக்காங்க. அந்த கதைகள்லாம் சொல்கிறப்போ அந்த வீரர்கள் பற்றி சொல்கிறாங்கன்னா அந்த வீரராகவே அந்த ராணி மங்கம்மாள் வந்து அவங்கள நினச்சிப்பாங்களாம். அதையும் அவங்க அப்பா பார்த்து ரொம்ப பெருமைப்படுவாராம், பரவாயில்ல என் பொண்ணு வந்து இவ்வளோ இந்த கதைகள் மூலியமாகவே அவருக்கு நல்ல செருக்கு வருதேன்னு நினச்சி அவங்க அப்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்களாம். இதனால் என்ன பண்ணுவாங்களாம், அவங்க தோழிகளோட சின்ன வயசுலேயே ரொம்ப சிறு வயசுலேயே மலைக்கு வந்து தனியாக வந்து போகிறது, தைரியமாக வந்து போரில் வந்து சண்டை போகிற மாதிரி பண்ணுறது, அதாவது வீர கலைகள் நிறைய கற்றுக்கிட்டு இந்த மாதிரிலாம் வளர்ந்துருக்காங்க. சுமார் 674 சொக்கநாத நாயக்கருக்கும் நமது மங்காமாவுக்கும் கல்யாணம் நடக்குது. திருமண வாழ்க்கை வந்து நல்லா இனிதான் ஆரம்பிக்கிறாங்க. சொக்கநாத நாயக்கு என்ன ஆச்சுன்னா, திடீர்னு ஒரு ஆட்சியில் வந்து குழப்பம் வந்துருச்சு. ஸோ நிறைய பக்கத்து பக்கத்து நாடுகள்லாம் வந்து சூழ ஆரம்பித்தோன்னா அவர் அந்த குழப்பத்தினாலே வந்து அவர் உயிரும் வந்து போயிடுது. அப்போ வந்து தான் அந்த உடன்கட்டை ஏறுதல் சாஸ்திர சம்பிரதாயம் அந்த காலகட்டத்திலையும் இருந்துச்சு. அப்போ வந்து ராணி மங்கம்மாலையும் வந்து உடன்கட்டை ஏற சொல்கிறாங்க. ஆனால் அப்போ வந்து ராணி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ வந்து இந்த உடன்கட்டை ஏறதை வந்து தவிர்க்க சொல்கிறாங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மகன் அழகிய மகன் பிறக்கிறாரு. ராணி மங்கம்மாள் ஏன் நான் வந்து மன தைரியத்தில் வந்து ரொம்ப சிறந்தவங்க நான் சொல்கிறேன்னா, இந்த கதையிலேயே உங்களுக்கு போக போக தெரியும், இவங்களுக்கு மகன் பிறக்கிறாரு. அந்த மகனும் என்ன ஆகுறாங்கன்னா, சிறு வயதிலேயே அதாவது திருமணம் ஆயிடுது, மகனுக்கும் திருமணம் ஆயிடுது, சிறு வயதிலேயே மகனும் இறந்துடுறாரு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மருமகள் வந்து குழந்தையை ஈன்று எடுக்கிறாங்க. அதாவது ஈன்று எடுத்தோன்னே அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் என்னோட வாழ்க்கையை முடிச்சுக்க போகிறேன், ஏன்னா என் கணவன் இல்லாமல் நான் வாழ முடியாதுன்னு மருமகளும் வந்து அவங்களும் இறந்து போயிடுறாங்க. ஸோ கணவனையும் இழந்துட்டாங்க, மகனையும் இழந்துட்டாங்க, மருமகளையும் இழந்துட்டாங்க. இப்படி எல்லாருமே அவங்களுக்கு சுற்றி இருக்க எல்லாருமே இழந்தும் கூட ராணி மங்கம்மா அவங்க பேரனுக்காக வாழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த பேரனை வந்து நம்ம அவன் வளர வரைக்கும், அப்போ வந்து பேரனுக்கு வந்து 3 மாதம் தான் ஆகுது அவங்க அம்மா வந்து இறக்குறப்போ. ஸோ என்ன, பேரன் வந்து அந்த அரசாட்சி வர வரைக்கும் நம்ம அவனுக்கு பதிலாக நம்ம ஆட்சி செய்வோம் அப்படின்னு சொல்லி தான் ஆட்சியை ஏற்றுக்கிறாங்க. அந்த பேரன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜயரங்கன். இவர் தான் இந்த கதையோட வில்லனாகவும் இருப்பார். சின்ன வயசுலேருந்து இவருக்கும் நிறைய அறிவுகள், நிறைய வீரக்கலைகள் எல்லாத்தையும் சொல்லி தான் இவரை வளர்க்குறாங்க. போக போக என்ன ஆகுதுன்னா, விஜயரங்கனுக்கு வந்து ஆட்சி மேலே ஒரு மோகம் வருது. இவங்க ஏன் நம்மளுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பாட்டி ஏன் நம்மளுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க மங்கம்மாள் என்ன நினச்சிருப்பாங்கன்னா, இவளுக்கு இன்னும் அந்த பக்குவம் வரலை, இன்னும் நல்லா நிறைய கற்றுக்கணும், இவன் சின்ன வயசாக தானே இருக்காரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு ராணிக்கு வந்து ஒரு 50+ அதாவது 50 வயதுக்கு மேலே வந்து அப்போ தான் நடந்துட்டுருக்கு. அப்போ தான் விஜயரங்கனுக்கு இன்னும் அந்த ஆட்சி மேலே ரொம்ப மோகம் வருது. இவங்க ஒரு பெண் தானே, பெண்ணாக இருந்துக்கிட்டு ஏன் இவ்வளோ என்னை வந்து டாமினேட் பண்ணுறாங்கன்னு அப்படி அவரே என்ன தாழ்வு மனப்பான்மையில நினச்சிக்கிறாரு. ராணி மங்கம்மாவுக்கு அங்கே உள்ளுக்குள்ளேயே கொஞ்சம் சதிகள் வருது. நம்ம எல்லாருக்குமே ராணி ரஜியா பேகம் பற்றி தெரியும். டெல்லியை ஆண்ட மிகப்பெரிய சுல்தான், ஒரு பெண், அவங்க தான் பெண் சுல்தானாக வந்து டெல்லியை ஆண்டிருக்காங்க அந்த காலத்தில். அவங்க எப்படி வீழ்த்தப்பட்டாங்கன்னா, ஒரு பெண் எப்படி நம்மளை ஆளலாம் இந்த ஒரு சிந்தனைனால தான் அவங்களும் வீழ்த்தப்பட்டாங்க. அதே போல் தான் நம்ம மங்கம்மாவுக்கும் அந்த நிலைமை வந்துச்சு. அவங்க ஆட்சி கீழே இருக்கிற நிறைய குறுமன்னர்களும் சரி, அவங்க கீழே இருக்க அமைச்சர்களும், ஒரு பெண்ணை எப்படி நம்மளை ஆளலாம், அந்த டாமினன்ட் கேரக்டர்னால அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க, இவங்களை எப்படியாவது தோற்கடிக்கணும். விஜயரங்கனும் அதனால என்ன பண்ணுறாங்க, நிறைய பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உன்னை அவங்க வந்து கடைசி வரைக்கும் அரியணை ஏற விட மாட்டாங்க, உன்னை கடைசியாக சிறையை வச்சுருவாங்க, இல்லைனா மேபி ஆட்சிக்கு நீ வரக்கூடாதுன்னு சொல்லி உன்னை கொலை கூட பண்ணலாம்னு சொல்லி நிறைய பயமுத்துறாங்க. இது இன்னும் விஜயரங்கனுக்கு வந்து எப்படி ஆயிருதுன்னா, ஒரு பயம் வந்துடுது, இவங்க என்னை வந்து உயிரோட கூட விட்டுற மாட்டாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு இவர் நினைக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, ராணி மங்கம்மாளுக்கு இதெல்லாம் வந்து தெரிய வருது, நம்மளோட பேரனை வந்து இந்த விரோதிகள்லாம் வந்து இப்படிலாம் பண்ணுறாங்க. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ரூம்லேயே வந்து காவல் காக்க வைக்கிறாங்க. அதாவது காவலாளிகள்லாம் போட்டு இவரை வந்து வெளில விடாதீங்க, என்ன பார்க்காம யாரும் வந்து விஜயரங்கனை பார்க்கக்கூடாதுன்னு. ஆனால் விஜயரங்கன் என்ன நினச்சிட்டாருனா, தப்பா இவங்க என்ன சிறை வச்சுட்டாங்க, இவங்கள ஏற்று பேசிட்டோம்னா ஸோ நம்மளை சிறை வச்சுட்டாங்க அப்படின்னு தப்பாக நினச்சிக்கிறாரு. ஸோ என்ன பண்ணிடுறாருன்னா, அங்கேருந்து தப்பிச்சு போயிடறாரு. இதே ராணி மங்கம்மாள் அந்த பேரனை வந்து சிறை வைக்கணும்னு நினச்சிருந்தாங்கன்னா, காவலாளிகளை வந்து ரொம்ப கடுமையாக போட்டிருக்கலாங்க. ஆனால் அவங்க வந்து சும்மா நம்ம பேரனுக்கு வந்து கொஞ்ச நாள் டைம் கொடுத்தா சரியாயிருவான்னு நினச்சி இப்படி பண்ணாங்க. ஆனால் விஜயரங்கன் வந்து அங்கேருந்து தப்பிச்சு போயிருப்பாங்க. இதை கேட்டு ராணி மங்கம்மாளுக்கு இன்னும் வந்து மன வேதனையாயிருது. சரி, நம்ம எப்படி ஆசை ஆசையாக வளர்த்தோம் பேர, ஆனால் அவன் ஏன் இப்படி அடுத்தவங்க பேச்சை கேட்டு பண்ணுறான்னு வந்துடுது. இவங்களுக்கு என்னென்னா, இவங்க ஒரு விதவை, அதனால எல்லாரும் என்ன பேச ஆரம்பிச்சிடுறாங்கன்னா, அந்த விஷய கிருமிகள்லாம் என்ன பரவிறாங்கன்னா, இவங்க ஒரு விதவை தானே, அந்த காலத்தில் விதவைகள்லாம் வந்து அலங்காரமே பண்ணிக்கக்கூடாது. ஆனால் இவங்க என்ன, இவங்க ஒரு ராணி, ஒரு இடத்துல நிறைய ஆலோசகர்கள்ட்ட நிறைய ஆங்கிலேயர் ஆட்சி செய்கிறவங்கள்ட்டலாம் பேசுகிறப்போ அந்த ராணி தோரணையில் தான் கண்டிப்பாக போய் ஆகணும். ஆனால் அதை கூட எல்லாருமே தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த விஷமிகள் வந்து பரவன அந்த கட்டுக்கதைகள் நம்பி. அப்புறம் இவங்களுக்கு வந்து தலைவாயின்னு இருப்பாங்க, அந்த தலைவாய் அச்சையான்னு இருப்பாங்க. அவங்க ராணிக்கு அப்போ வந்து 50+ இயர்ஸ் ஆயிடுச்சு, பட் அச்சையை கூட தவறான ஒரு உறவு அப்படிலாம் சொல்லி நிறைய பரவுறாங்க. ஆனால் ராணி அப்போ கூட அவங்க மன தைரியத்தை விடலை, இவங்க சொன்னால் நம்மளுக்கு என்னன்னு சொல்லி அந்த ஆட்சியை நல்லாவே செய்கிறாங்க. ஒரு நாள் என்னென்னா, அந்த விஜயரங்கன் திருப்பி அரண்மனைக்கு வராரு. உடனே ராணி என்ன நினச்சிட்டாங்க, சரி நம்ம பேரை நம்மக்கிட்டே வந்துட்டான் அப்படி ஒரு நட்பாசையில் அவனை போய் கூப்பிடுறாங்க. ஆனால் அந்த விஜயரங்கன் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து ஒரு ஆலயத்துக்கு போயிட்டு வந்தேன், மகுடாபிஷேகம் பண்ணிக்கிட்டேன், ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் எந்த கவலையும் வேணாம், நீங்கள் இனிமேட்டு இந்த ரூம்லேயே சிறை வைக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ராணிக்கு உண்மையிலேயே மன வேதனையில் அழுது புலம்புறாங்க. ஏன்னா எவ்வளோ பெரிய ராணி அவங்க, இத்தனை காலமாக தனியால் ஒரு பெண்ணாக வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க நம்ம மதுரையே. நான் என்ன போய் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு நினச்சி ரொம்ப வேந்தரப்படுறாங்க. கடைசியில் வந்து கொஞ்சம் காலம் போக போக ராணியை வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள் வந்து அந்த ரூம்லேயே அவங்க ரூம்லேயே சிறை வைக்கிறாங்க. அது எப்படி தெரியுமா இருக்கும், சிறை மட்டும் வச்சா பரவாயில்ல, ஆனால் விஜயரங்கருக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. ராணி உயிரோடு இருந்தால் நம்மளுக்கு ஆட்சி வராது, கண்டிப்பாக ராணி வெளில வந்துட்டு வேறு யார் கூட சேர்ந்துட்டு நம்ம ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் ராணிக்கு வந்து ஒரு உத்தரவு போகிறாரு. யாருமே வந்து நீ சாப்பாடு கொடுக்கக்கூடாது, தண்ணி மட்டும் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் என்ன இவர் பண்ணுவார்னா, ராணி ரூம் பக்கத்தில் ஒரு ஜன்னல் இருக்கும், அந்த ஜன்னல் வந்து நல்ல அறுசுவை உணவை வந்து வைங்க, அப்போ தான் ராணிக்கு வந்து ஃபீல் ஆகுமா இவர் எப்படி விஜயரங்கன் வந்து அந்த மகுடத்துக்காக ஆசைப்பட்டப்போ ராணி தரலை, அந்த அரியணை தரலை, அப்போ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அது மாதிரி நீ சாப்பாடை பார்த்து ஏங்கணும் அப்படிலாம் இந்த மாதிரி ராணியை போட்டு வேதனைக்குள்ளாக்கியிருக்காரு. கிட்டத்தட்ட 18 வருஷங்கள் போராடி அரியணை காத்த ராணி வந்து 40வது நாளில் வந்து உயிர் நீக்கிறாங்க. அந்த கடைசி மூச்சில் கூட அவங்க வந்து நினச்சி பார்க்குறாங்களா, அப்போ கூட வந்து மதுரைக்கே ஃபேமஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீனாட்சி அம்மன் தான். மீனாட்சி அம்மனையும் ரங்கநாதனையும் வந்து அவங்க நினச்சி பார்க்குறாங்க. அவங்க திருவாரூரால் நான் இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டேன், ஆனால் என் அரியணையை என்னோட பேரனுக்கு போனாலும் பார்த்துக்கோங்க அப்படின்னே நினச்சிக்கிட்டு அவங்க கடைசியில் அவங்க உயிர் பிரியுது. கணவனையும் இழந்து, மகனையும் இழந்து, மருமகளையும் இழந்து, கடைசி வரைக்கும் நாட்டுக்காகவும் அவங்க பேரன் வர வரைக்கும் அந்த பேரனையும் நல்லா வளர்த்த ராணியை விட மிகப்பெரிய மனதைரியம் வாய்ந்தவங்க யார் இருக்க முடியாது, யார் இருக்க முடியும்னு தெரில. இது மாதிரி சரித்திரத்தில் நிறைய பெண்கள் இருக்காங்க. அதனால தான் நம்மளும் அந்த மண்ணில் வளர்ந்துருக்கனால நம்மளுக்கும் அந்த மன தைரியம் இருக்குது. இந்த கதை மூலயமா மன தைரியத்தையும் நம்ம சமூகத்தில் எப்படிலாம் நம்மளை பேசினாலும் நம்ம இருக்க வாழ்க்கையில் நல்லா வாழணும் அதை வந்து இந்த கதை மூலமாக நம்ம கடைசியில் தெரிஞ்சுக்க முடியுது.
ஒரு பெண் ஒரு தன்னம்பிக்கையோட தன்னோடைய வாழ்க்கையில் போராடி ஜெயித்து அதே நேரத்தில் தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மன தைரியத்தையும் உருவாக்குந்து ராணி மங்கம்மாள் வாழ்ந்த வாழ்க்கை வரலாறு பற்றி எடுத்து சொன்னீங்க. அடுத்ததாக என்ன சொல்லியிருக்கீங்கம்மா?
அடுத்து எனக்கு மிகவும் பிடித்த அனைவரையும் கவர்ந்த எழுத்தாளர் அம்பை. அவங்கள பற்றி சொல்லணும்னா பேர்லேயே தெரியும் அம்பை, அதாவது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அந்த மாதிரி தான் அவங்க பேர்லேயே கூட ஒரு வித்தியாசத்தை கொடுத்துருப்பாங்க. இவங்க கூட இப்போ ரீசெண்டாக 2021 சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்க. இவங்க புக்கு நிறைய பேருக்கு ரொம்பவே ஒரு எளிதாக படிக்கக்கூடியதாக இருக்கும். அதோட நம்ம நார்த் சைடோட மண்வாசனைகளும் அதில் இருக்கும், தமிழ் சவுத் சைடோட மண்வாசனையும் அந்த புக்கில் கலந்துருக்கும் எல்லா புத்தகத்துலேயுமே. இவங்க வந்து வீட்டின் மூலையில் சமையலறை, சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை, இந்த புத்தகத்துக்கெல்லாம் சொந்தக்காரவங்க. இவங்க எழுதினா ஒரு சின்ன சிறுகதை என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறகுகள் முறியும். சிறகுகள் முறியும் கதையில் கூட நிறைய காமெடியாகவே நிறைய வந்து சொல்லியிருப்பாங்க, ஆனால் அதுலேயே கூட ஒரு சோஷியல் மெசேஜ் கடைசியில் நமக்கு வந்திருக்கும். கதையின் நாயகி யார் பார்த்தோம்னா சாயா. சாயா வந்து ஒரு இளம் துடிப்பான பெண். எல்லாருக்குமே பொதுவாகவே பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் ஒரு 20 வயசு தொடரப்பெல்லாம் நம்ம நம்மளுக்குள்ளேயே ஒரு நிறைய கோல் வச்சுப்போம். நம்ம வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும், நம்மளை இப்படி தான் நம்ம ஒருத்தவங்களை மணக்கணும், அதாவது நம்மளோட பார்ட்னர் வந்து இப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் நமக்குள்ளேயே வச்சுருப்போம். அது மாதிரி சாயா வந்து அவங்களுக்கு சட்டம்னு ஒரு பேரில் வச்சுக்கிறாங்க. அதாவது எப்படின்னா பாடி வந்து வெயிட்டாக இருக்கக்கூடாது, அதாவது பருமனாக இருக்க ஆண்களாக இருக்கக்கூடாது, ரோமம் இல்லாத செஸ்ட் உள்ள ஆண்களாக இருக்கக்கூடாது, வெற்றிலை போட்ட பல்லு மாதிரிலாம் இருக்கக்கூடாது, அப்புறம் மனைவி எதை பார்த்தாலுமே டக்குன்னு அது கணவன் வந்து பர்சை பார்க்காம வாங்கி கொடுத்துடணும், இப்படி நிறைய சட்டங்கள் வந்து அவங்களுக்குள்ளே ஒரு சின்ன பொண்ணு ரொம்ப இயல்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு எப்படின்னா நம்மளுக்கு நேர்மறையாக நம்ம ஒன்று நினைக்கிறது கிடைக்கிறது ஒன்று இருக்க மாதிரி இவங்களுக்கு வந்து பாஸ்கரன், அவர் தான் நம்ம கதையோட நாயகர்னு சொல்லலாம், நாயகர் ப்ளஸ் வில்லன் கூட சொல்லலாம், அவர் வராரு. அவர் எப்படின்னா சிக்கனமாக இருக்கலாம், வாழ்க்கையில் வந்து சிக்கனம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஆனால் அதுக்குன்னு கருமையாக இருக்கக்கூடாது, அதாவது அத்தியாவசியத்துக்கு கூட நம்ம செலவு பண்ணாமல் இருக்கக்கூடாது. பாஸ்கரன் வந்து அதே கேரக்டர், அவர் ஒரு பெரிய உத்தியோகத்தில் இருப்பார், ஒரு பெரிய ஒரு அலுவலகத்தில் ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறவர் ரொம்ப கருமையாக இருப்பார். இவங்களுக்கு வந்து 10 வருஷத்துக்குள்ள ஒரே ஒரு பையன் தான் இருப்பான், அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சேகர். சேகர் எப்படின்னா ஒரு நல்ல குட்டி பையன், 10 வயசு பையன், ரொம்ப அப்பா நல்ல தாக்கத்தில் இருப்பான், அதாவது அப்பா இருக்கிறனால சின்ன சின்ன விஷயம் கூட அவனும் வந்து பயந்து பயந்து இருப்பான், ஒரு ஃப்ரீயாகவே இருக்க மாட்டான். நம்ம பாஸ்கரன் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து சேகர் வந்து எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அப்போது சேகர் வந்து சாப்பாடு போதுமா அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அதுக்கு வந்து பாஸ்கர் என்ன சொல்லுவான்னா, ஏய் அரிசி என்ன விலை விற்கிதுரா, அதை கொஞ்சம் பாருடா அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நம்ம பாஸ்கரன். ஸோ இப்படி இருக்கிறப்போ சேகர் வந்து ஒரு நாள் வந்து சைக்கிள் கேட்குறாரு. அப்போ கூட சேகர் வந்து எப்படி சாயா கிட்ட சைக்கிள் கேட்பான்னா, அம்மா சைக்கிள் வாங்கி தரீங்களா, எல்லாரும் வச்சிருக்காங்க ஆனால் ரொம்ப செலவாகும்ல, நான் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து தரேன், ஒரு வருஷத்துக்குள்ளே எப்படியாவது வாங்கிடலாமா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ சாயாக்கு வந்து அடிச்சுக்கிட்டு அழுவாங்க, ஏன்னா இந்த கருமை குணம் வந்து என் பிள்ளைக்கும் வருது, ஏன்னா நான் எப்படி எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். என் பிள்ளை அடம் பிடிச்சி கேட்டிருந்தா கூட நான் கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருப்பேன். இவன்னா அவங்க அப்பா மாதிரியே அவங்க அப்பாவோட தாக்கம் இவனுக்கெல்லாம் இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் வந்து என்ன ஆகுதுன்னா, சாயாவோட தங்கச்சி இருப்பாங்க, பூமான அவங்க பேர், அவங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆக போகும். அப்போ கூட பாஸ்கரன் வந்து விட மாட்டார், ஏன்னா வேப்பேரிக்கு போகணும், இவங்க வேறு இடத்துல இருப்பாங்க. ஸோ பஸ்ஸுக்கு யார் காசு கொடுக்குறது, மாப்பிள்ளை பார்த்து ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நீ போய்க்கோ, கல்யாணம் வைக்கிறப்ப நீ போய்க்கோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய கருமி நம்ம பாஸ்கரன். அதனால தான் இதில் கூட அவங்க காமெடியாக கூட சொல்லியிருப்பாங்க, இந்த கருமித்தனத்தினால தான் சேகர் மட்டும்தான் ஒரே ஒரு பிள்ளையாக கூட பெற்றிருக்காரோ என்னமோன்னு சாயாவே நினைக்கிற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க, அதில் நிறைய எழுதியிருப்பாங்க. அப்புறமேந்து சரின்னு சொல்லிட்டு சாயா வந்து அவரை மீறிக்கிட்டு அவங்க சேர்த்து வச்ச காசு, சாயா வந்து ஒரு தையல் கற்றுக்கிருப்பாங்க, அது மூலயமா கொஞ்சம் கொஞ்சம் சைடில் வந்து அவங்களுக்கு காசு வரும், அதை வச்சு தான் சேகருக்கு அவங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கியிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேப்பேரிக்கு போயிடுவாங்க, ஒரு 2 ரூபா எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போ போனால் அவங்க தங்கச்சி வந்து அவங்க தங்கச்சி தான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பார்ட்னர் வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்க கூட படித்த பையனையே. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, அவங்க அம்மா சாயா எல்லாருமே இருக்காங்க, ஸ்வீட் செஞ்சிட்ருக்காங்க. அப்போ வந்து இவர் இருக்கார்ல நம்ம சேகர் வந்து சாயா கிட்ட வந்து ஐஸ்கிரீம்காக வந்து அடம் பிடிப்பார். அப்போ சாயா வந்து ரொம்ப கோவத்தில் அடிச்சிருவாங்க போட்டு, உனக்கு மட்டும் வாங்கி கொடுக்கணுமா, அங்கே உள்ள எல்லாருக்குமே வாங்கி கொடுக்கணும்ல, காசுனா உனக்கு என்ன எப்படி கிடைக்குதா அப்படி இப்படின்னு சொல்லி திட்டிடுவாங்க. அவங்க அம்மா வந்து ஏன் இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ கோவப்படுற, அதாவது அவங்க மன அழுத்தத்தில் அந்த மாதிரிலாம் பேசுவாங்க. அப்புறமா அவங்க அம்மா வந்து சேகர் காசு கொடுத்து வாங்கிக்க சொல்லுவாங்க. அப்போ தான் வந்து யோசிப்பாங்க, அடட நம்ம அந்த பாஸ்கர் குணம் நம்மளுக்கும் இங்கே தொத்திக்கிச்சு அப்படின்னு நினச்சி அவங்க இதை சிரிக்கிறதா அழுகிறதான் தெரியாமல் சாயா இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பால்காரனோ ஒரு மளிகைக்காரனோ வந்துடுவாங்க வீட்டுக்கு. அப்போ வந்து அவங்க அப்பா சாயாவோட அப்பா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பீரோல் வந்து பூட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ சாயோட அம்மா வந்து பூமா கிட்ட, அதாவது தங்கச்சிட்ட சொல்லுவாங்க, உங்ககிட்ட காசு இருக்கா, பால்காரர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பூமா வந்து என்கிட்ட இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு உடனே சாயம்மா, சரி நான் சாயா கிட்ட போய் கேட்குறேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பூமா சொல்லுவாங்க, ஆமாம் இப்போ தான் ஒரு ஐஸ்கிரீம்க்கு அவள் அவ்வளோ இது பண்ணா, அவள் என்ன வர வர கருமையாகிட்டு இருக்கா அவங்க வீட்டுக்கார மாதிரியே அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே இது சாயா கேட்குறப்போ அப்படியே மனசே வந்து உடஞ்சி போயிடும், சே நம்ம வீட்டில் கூட நம்மளை புரிஞ்சுக்கலையேன்னு நினச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த என்கேஜ்மெண்ட் செரமனி எல்லாமே முடியுது. அப்போ கிணத்தடியில் உட்காந்துட்டு சாயா வந்து அழுதுட்டு இருப்பாங்க, சே என்ன எல்லாருமே நம்மளை வந்து யாராக இருந்தாலுமே நம்மளை வந்து ஒரு கருமின்னு நினைக்கிறாங்களே, இந்த சமூகமாக இருக்கட்டும் இந்த நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே இப்படி நினைக்கிறாங்களேன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அம்மா வரப்போ திடீர்னு சாயை வந்து மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அந்த மயக்கத்தில் கூட அவங்க அம்மா தனித்தல் செலுப்புறப்போ அவங்க உளருவாங்க. அந்த மயக்கத்தில் சில பேர் தான் உளருவாங்கள, அது மாதிரி உளருவாங்க, அம்மா ஏம்மா எனக்கு போய் இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க, எனக்கு விடுதலே இல்லையாம்மா, என் வாழ்க்கையே போச்சேம்மா அப்படி இப்படின்னு உளருவாங்க. அவங்க அம்மா டக்குன்னு தனியாக எழுப்பி சாயா எந்திரி எந்திரின்னு சொல்கிறப்போ டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு கான்ஷியஸ் ஆகிட்டு, சாரிம்மா நான் ஏதோ உளறிட்டேன், ரொம்ப டயர்டாக இருக்கும் போல இருக்கா அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் அதான் அவங்க அம்மாவுக்கு தெரிய வரும், சாயா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு. அப்போ கூட சாயாவுக்கு வந்து சந்தோஷமாக இருக்காது, பாஸ்கர் வந்து என்ன திட்ட போகிறாரோ அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வந்து வந்துடுவாங்க. சாயா அம்மாவுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்குது, நம்ம பொண்ணுக்கு வந்து அங்கே கஷ்டம் இருக்குது அப்படின்னு தெரிய ஆரம்பிக்குது. சாயா அம்மா அப்போ தான் வீட்டு மூலையிலக்கு ஒரு வீணையை பார்க்குறாங்க. அந்த வீணை எப்படி இருக்குன்னா, ஒரு மாதிரி தூசி படிஞ்சு அந்த வீணை இருக்குது. சாயா அம்மா வந்து ஒரு மிகப்பெரிய வீணையை வாசிக்கிறவங்க, அவங்க சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க, 11 வயசுலேயே என்னமோ 15 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு தாத்தா இருப்பார், அவருக்கு வந்து இந்த வீணை வாசிக்கணும் ரொம்ப பிடிக்கும். சாயா அம்மாவுக்கு வந்து அப்பா இருக்க மாட்டாங்க, அவங்க அப்பா இருக்கிற வரைக்கும் இவங்க வீணை வாசிக்கிறத பார்த்து ரசிப்பாங்க. ஸோ அந்த தாத்தாவை தன்னோட அப்பாவை நினச்சி டெய்லியும் வாசித்து காட்டுவாங்க அவங்க அந்த தாத்தாவுக்கு. அப்போ ஒரு நாள் சாயா அப்பா வர்றது கூட கவனிக்காமல் இவங்க அந்த வாசிச்சுட்டு தான் எந்திரிச்சு அந்த தாத்தா போனதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளே வருவாங்க. அப்போ வந்து சாயா அப்பா கேட்பாங்க, நீ யாரை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க, உன்னை சாயா அம்மாவுக்கு புரியாமல் நான் உங்களை தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன், அப்போ நீ என்னோட பொருள் தானே, நீ அடுத்தவங்களுக்குலாம் என்னோட வாசிக்கக்கூடாதுன்னு சொன்னால் சாயா அம்மாவுக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துடும், இவருக்கு வாசித்து கட்டின மட்டும் எல்லாம் தெரிய போதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீணையை அதோட வச்சவங்க தான் திருப்பி அந்த வீணையை அந்த இடத்துல தான் இருக்கும் தவிர அவங்க வாழ்க்கையில் தொட்டிருக்கவே மாட்டாங்க. இதுலேருந்து என்னென்னா, சாயா அம்மாவும் ஒரு வகையான டாமினன்ஸில் இருந்திருக்காங்க, அதே தான் சாயாக்கும் வந்திருக்கு. இப்போ பூமாக்கா இருக்கட்டும் சாயாக்கா இருக்கட்டும் திருமணம் ஆகிறப்போ கூட அவங்க அம்மா கிட்ட அவங்க அப்பா ஒப்பீனியன் கூட கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் பெற்று வளர்த்ததெல்லாம் அவங்க அம்மா தான், ஆனால் அவங்கள்ட்ட ஒரு ஒப்பீனியன் கூட கேட்டிருக்க மாட்டாங்க. ஸ்டோரி அதோட அங்கே முடிஞ்சிடும். திருப்பி வந்து சாயா வந்து பஸ் ஏறி வீட்டுக்கு வருவாங்க. வரப்பெல்லாம் நினச்சிட்டு வருவாங்க, என்னை சொப்பன உலக சுந்தரின்னு காலேஜில் கூப்பிட்டாங்களே, இப்போ நான் வந்து இன்னொன்று ஒரு குழந்தைக்கு வந்து அம்மா ஆக போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு வருவாங்க. அப்போ பார்த்தா நம்ம பாஸ்கர் ஹீரோ நிற்பார் வாசல்லே, எங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க சொல்லுவாங்க, நான் வேப்பேரிக்கு போயிட்டு வந்தேன், இவ்வளோ சொல்லி நீ இப்படி போன, எவ்வளோ செலவு பண்ணியிருப்ப இன்னைக்கு அப்படின்னு கேட்பாரு. உடனே அவங்க சொல்லுவாங்க, இதுக்கு மேலே நிறைய செலவு வரப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் என்னன்னு கேட்டால், இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. நைட்டு ஃபுல்லாக எல்லாம் சாப்பிட்டுட்டு தூங்கிடுவாங்க. ஆனாலும் அவருக்கு வந்து தூக்கம் வராது. ஏ என்ன செலவு என்ன செலவு சொல்லு சொல்லுன்னு சொல்லுவாங்க. அப்போ தான் வந்து அவங்க சொல்லுவாங்க, வீட்டில் இன்னொன்று ஆள் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ வந்து அவர் வந்து டக்குன்னு கங்க்ராச்சுலேஷன் கூட சொல்ல மாட்டார், அவருக்கு சந்தோஷம் கூட பட மாட்டார். ஏய் டாக்டருக்கு நர்ஸுக்கு யார் அழுவுறது அப்படின்னு அவர் சொல்லுவார். சாயா வந்து இந்த மாதிரிலாம் சொல்கிறப்பெல்லாம் அவர் ஏதாவது கருமை விஷயம் பண்ணுறப்பலாம் ஆப்போசிட்டாக பேசுவாங்க, ஏன் இப்படி இருக்கீங்க ஏன் இவ்வளோ கஞ்சமாக இருக்கீங்கன்னா. ஆனால் இந்த தடவை அவங்களால முடியலை, ஏன்னா அவங்க ரொம்ப டயர்டாகவும் இருக்காங்க. அதோட இவர்கிட்ட எவ்வளோ தான் பேசினாலும் நம்மளுக்கு வந்து புரிஞ்சுக்க போகிறதில்ல, வாழ்கிற வாழ்க்கையை வந்து இவர் ரசித்து வாழ மாட்டார், நம்மளே வாழ விட மாட்டார் அப்படின்னு சொல்லி அவங்க தூங்கிறாங்க. அந்த சோர்வுலே தூங்கிறாங்க. கடைசியாக அவங்க மனசுக்குள்ளே எப்போதும் அவங்க சட்டம் போடுவாங்க. நிறைய இதில் படித்து பாருங்கள், நிறைய இவங்க சட்டம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் உண்மையிலே காமெடியாகவும் இருக்கும், ஒரு பெண்ணோட வேதனையாகவும் இருக்கும். அது கடைசியில் இவங்க மனசில் சட்டம் 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 இப்படி சொல்கிற மாதிரி இந்த புக்கு வந்து முடிஞ்சிருக்கும். இந்த புக்கு மூலயமா ஒரு பொண்ணுக்கு மேபி அவங்க நல்லா இண்டிபெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்லேயே ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, அது நம்ம மைண்ட் செட்டில் தான் இருக்குது. இண்டிபெண்ட்டாக இருந்தால் கூட அவங்களோட ஒப்பீனியனை யாரும் வந்து கேட்குறது இல்லை. ஸோ ரெண்டு பேருக்குமே ஈக்குவாலிட்டி தரணும் அப்படின்னு இது ஒரு காமெடி வேலையே நல்ல சமூகத்துக்கு தேவையான ஒரு மெசேஜாக சொல்லியிருப்பாங்க.
வாழ்க்கையில் சிக்கனம் இருக்கலாம், அதே நேரத்தில் கருமித்தனமாக இருந்தால் அதனால் பாதிக்கக்கூடியது எந்த அளவுக்கு பாதிக்கும், வாழ்க்கையை மட்டுமல்ல மனதளவிலும் எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு சிந்தனையான ஒரு தகவலை வந்து விரிவான வகையில் ஒரு கதை மூலியமாக ஒரு பெண் எழுத்தாளர் இந்த அளவுக்கு எழுதியிருக்காங்க. இந்த அளவுக்கு விரிவான வகையில் தகவலை வந்து எடுத்து கூறியிருக்கீங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து வாழ்க்கையில் வந்து புத்தகங்கள் மூலியமாக எத்தனையோ தகவல் தெரிகிறதோடு இல்லாமல் அதை பின்பற்றினோம் அப்படின்னம்னா நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஆகி நல்ல ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும், நம்மளை சார்ந்தவர்களும் மன நிம்மதியாகவும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிற வகையான பல தகவல்களையும் விரிவான வகையில் உங்கள் நீங்கள் படித்த அனுபவம் வகைகளில் இந்த கதைகள் எல்லாம் தகவலை எடுத்து சொன்னீங்க. புதுகை பண்பலை மற்றும் நேர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியும், உங்களுடைய வாழ்க்கை பயணம் மென்மேலும் தொடர மனமார்ந்த வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோமா.
வாழ்க்கையில் முடிவில்லாத பயணம்னு எடுத்துக்கிட்டோன்னா அது புத்தக பயணம். மேல் நோக்கி செல்வதற்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருப்பது புத்தக வாசிப்பு. நான் படித்ததில் பிடித்ததை உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். இதை கேட்ட புதுகை பண்பலை நேயர்களுக்கும் சமுதாய நோக்குடன் பல்வேறு தகவல்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் புதுகை பண்பலைக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை படித்ததில் பிடித்தது என்ற தலைப்பில் புதுக்கோட்டை சார்லஸ் நகர் கவிஞர் கவின் பாரதி அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.